நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், நோக்கினிய மைந்தன் மனநாதன் நங்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய். திருச்சி வானொலி இயக்க வானொலி நிலைய இயக்குனர் அவர்களே, கிழப்பாவூர் சண்முகையா அவர்களே, இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மகாகவி பாரதியாருடைய 130வது ஆண்டு பிறந்தநாள் விழாவினை நான் தனியாக நடத்த முடியாமல் அகில இந்திய வானொலி நிலையத்தோடும் பாரதி இயக்கத்தோடும் சேர்ந்து இந்த விழா நடைபெறுகிறது. இந்த விழாவை சிந்தித்து வடிவமைத்தவர் சண்முகையா அவர்கள். அதற்காக திருச்சி வானொலி நிலையத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பார்கள், அல்லது ஏதாவது வெட்டி கதை பேசிக்கொண்டிருப்பார்கள். டிவியில் இருக்கிற பாழாய் போன பட்டிமன்றங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இது திருச்சி வானொலி நிலையத்திலே பல முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு செய்தித்தாள்களெல்லாம் வந்திருக்கிறது, விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மன்றத்தில் ஒரு 100 பேர் கூட இருக்கு. மகாகவி பாரதியாருக்கே இந்த நிலைமை. மகாகவி பாரதியாரை பற்றி யோசித்தால் வருவார்கள், ஆனால் இன்றைக்கு யார் பேசுகிறார்கள், என்ன விளம்பரம் செய்யப்படுகிறது, எந்த சூழ்நிலையில் நடத்தப்படுகிறது, அதை வைத்துத்தான் கூட்டமே தவிர கருத்துக்காக கூட்டம் வருவது இல்லை. அதற்காக நாம் அப்படியே விட்டுவிட முடியாது. நாம் கருத்துக்களை சொல்லியே ஆக வேண்டும், அதுவும் இந்த தருணத்திலே சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பாரதியார் எதற்காகவெல்லாம் குரல் கொடுத்தாரோ, பாரதியார் எப்படிப்பட்ட ஒரு தமிழகமும் இந்தியாவும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அது சுத்தமாக இல்லை. ஒருமுறை ஜெயகாந்தன் சொன்னார், திலகர், விவேகானந்தர், வஉசி இவர்களெல்லாம் சுதந்திர நாட்டிலே பிறந்த, அடிமை நாட்டிலே பிறந்த வாழ்ந்த சுதந்திர புருஷர்கள், நாமெல்லாம் சுதந்திர நாட்டிலே வாழ்கிற அடிமைகள் என்று சொன்னார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று முழக்கமிட்ட பாரதி 1921 இறந்து போனார். வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலத்துக்குத்தான் மரியாதை என்று இருந்த காலத்தில், ஆங்கிலேயர்களெல்லாம் ஆள பிறந்தவர்கள், நாம் அவருடைய அடிமைகள் என்று நாமே நம்பிக்கொண்டிருந்த காலத்தில், அதை வெள்ளைக்கார அடிமைப்படுத்திட்டாங்கிறதுல அது ஒரு பொய். நாம் அடிமையாக இருக்கிறோம் என்ற நினைவே நமக்கு கிடையாது. நாம் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியிலே மிக சுகமாக வாழ்ந்தோம். தீண்டி போட்டு வளர்த்த மாடுகள் பன்றிகளைப் போல் நாம் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், அதில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு இது நாம் அடிமைத்தனம் என்று சொல்லிக் கொடுத்தார்களே, அவர்கள் ஏதோ தொல்லை செய்வதாகவே நம் மக்கள் நினைத்தார்கள். ஏதோ இந்தியாவில் இருக்கிற மக்கள்னா 6 கோடி, 10.5 கோடி மக்களும் உயர்ந்து கொதித்து எழுந்திருந்தார்கள், வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சு அடிமைப்படுத்திக்கிட்டான் என்று சொல்வதெல்லாம் முட்டாள்தனம். நமக்கு அந்த சிந்தனையே கிடையாது. 1921 பாரதியார் சாகிற பொழுது இந்தியா என்பது எழுச்சியே பெறாது இருந்த மாநிலம் நாடு. அதுவும் தமிழகத்தில் இங்கே வெள்ளைக்காரனை போல நான் ஆங்கிலம் பேசுவதிலே திறமையானவன் என்று சொல்லிக் கொண்டதில் நமக்கு பெருமை. அந்த காலத்திலே பாரதியார் சொன்னார், அந்த காலத்திலே தமிழை பற்றி அவர் சொன்னார், தமிழ் என்பது உலகத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முழக்கமிட்டது வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலத்தில். ஆங்கிலம்தான் உயர்ந்த மொழி, மேலை நாட்டினர் தான் உயர்ந்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் பாரதியார் சொன்னார். தமிழர்களை பார்த்து நீ உயர்ந்தவன், நீ உயர்ந்த குலத்திலே பிறந்தவன், உனக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது என்று தட்டி எழுப்பினார் பாரதி. நமக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டினார். அப்பொழுது அவர் சொன்னார், வரா அவரை பார்ப்பதற்கு பாண்டிச்சேரிக்கு போனார். அது 10 கடிலே 10லேருந்து 16க்குள்ள பாண்டிச்சேரிக்கு போனார். பாரதியாரை பார்த்தார் வரா. யார் என்று கேட்ட உடனே வரா சொன்னார், அவர் நம்ம அவர் திருப்பழனம், ஐ எம் ராம்சாமி ஐயங்கார் ஃப்ரம் திருப்பழனம்னார். இவர் தோட்டத்தில் இருந்த வேலைக்காரன் பாரதியார். ஏ பாரு, இங்கே வாடா, உங்ககிட்ட பேச ஒரு ஆள் வந்திருக்காங்க. எரிச்சல்ல இவர் அதிர்ச்சி அடைந்து போய் நின்ற உடனே பாரதியார் வராவிட சொன்னார், ஏயா தமிழனா தமிழன் பார்க்குறப்ப எவ்வளோ காலத்துக்கு ஆங்கிலத்தில் பேசுவீங்க என்று கேட்டார். ஒரு தமிழன் ஆங்கிலத்திலே தமிழனிடம் பேசுவதை வெறுத்தார் பாரதியார். நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் தமிழிலே இருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். எல்லா ஐரோப்பிய சாஸ்திரங்களும் தமிழ் பாஷையிலே தர வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். பாரதியார் மட்டுமில்லை, அவருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த ஜி சுப்பிரமணிய ஐயர் சொன்னார். இன்றைக்கு நிலைமை என்ன? எதை நாம் உயர்வான பாடமாக கருதுகிறோம்? அரசாங்கத்தில் வந்து சமக்கல்வி சமச்சீர் கல்வி என்று போட்ட உடனே அதை மாற்றுவதற்கு அத்தனை பேர் துடிக்கிறார்களே, எதற்காக? கல்வியிலே மேல் ஜாதி கீழ் ஜாதி வந்து விட்டது. கல்வியால் ஜாதியை ஒழிப்போம் என்று கல்வி தர வேண்டும் என்று சொன்னார்கள். பள்ளிக்கூடங்களில் தான் ஜாதியை ஒழிக்க முடியும் என்று நம் முன்னோர்கள் கனவு கொண்டார்கள். ஆனால் கல்வியிலேயே ஜாதி இருக்கிறது, மேல் ஜாதி கல்வி கீழ் ஜாதி கல்வி. ஆங்கிலத்திலே படிப்பதெல்லாம் மேல் ஜாதி, தமிழில் படிப்பதெல்லாம் கீழ் ஜாதி. தமிழில் யாரும் படிப்பதே இல்லை, ஆங்கிலத்தில் படித்தால்தான் பெருமை என்று வந்து விட்டது. பாரதியை பற்றி நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டிருந்தால், பாரதியை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த நிலை வருமா? ஏன்னா பாரதியை பற்றி நமக்கு சிந்தனையே இல்லை. அதில் பாரதியை பற்றி புதிய ஆராய்ச்சி பண்ணுகிறேன் என்று பாரதி மேல்ஜாதிக்கு பாடினார், பாரதி ஆரியர் என்று பாடினார். புதிய ஆராய்ச்சி, ஒருத்தரும் பாரதியை முழுசாக படிக்கவே இல்லை. பாரதியை படிப்பது மட்டுமல்ல, பாரதியை புரிந்து கொள்ளவில்லை. கோழைக்கண்ணன் ஒரு முறை பாரதியார் நடந்து போகிற பொழுது சொன்னார், ஐயா நீங்கள் பெரிய மகான், ஆனால் உங்களை பல பேருக்கு இன்னும் தெரியவில்லையே என்று கேட்டார். அதற்கு பாரதியார் சொன்னாராம், நாம் 400 வருடங்களுக்கு முன்னால் பிறந்து விட்டோம் என்று சொன்னார். என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 400 வருஷம் ஆகும்னு அர்த்தம். 39 ஆண்டுகளே வாழ்ந்த பாரதியார் எழுதி வைத்தவற்றை நம்மால் படிப்பதற்கு இன்றைக்கு இன்னும் படித்து புரிந்து கொள்ள நமக்கு ஞானம் வளரவில்லை, நம்முடைய அறிவு தெளிவில்லை. பாரதியார் என்பவர் நீங்கள் அறிவு பெறப்பெற அவரை படித்து படித்து உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள கொள்ள புது புது வெளிச்சத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எடுத்து அவர் கட்டுரைகளை படியுங்கள், அவருடைய கவிதைகளை படியுங்கள். இன்றைக்கு 2011க்காக எழுதப்பட்ட கவிதைகள் போலவே அவர்கள் சுடர் விடுவதை நாம் பார்க்கலாம். அவருடைய ஒரு கவிதைக்கு நிகராக இன்றைக்கு ஒருத்தர் புத்தகம் கூட எழுதுவதில்லை. இன்னொரு செய்தி, தாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அதுவும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, பாரதியாருடைய எழுத்துக்களில் கமா ஃபுல் ஸ்டாப் விடாமல் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும். பாரதியார் ஒரு சொல்லை கூட தேவையில்லாமல் சொல்லவில்லை, ஒரு சொல்லை கூட தேவைக்கு மேலே சொல்லவில்லை, ஒரு சொல்லை கூட பொருள் இல்லாமல் சொல்லவில்லை. இன்னொரு பெரிய விஷயம், பாரதியார் யாருக்காகவும் யாரை திருப்திப்படுத்தவும் யாருடைய ஆசைக்காகவும் ஒரு வார்த்தை கூட எழுதியது இல்லை. தான் மனம் ஒப்பாத ஒரு விஷயத்தை அவர் சொன்னது இல்லை. அவருடைய சிந்தை ஒத்துக்கொள்ளாத செய்தியை, உள்ளம் விரும்பாத செய்தியை, அவருக்கு நியாயம் என்று படாத எந்த செய்தியையும் யாருடைய ஆசைக்காகவும் திருப்திக்காகவும் அவர் சொன்னது இல்லை. தான் எதை உண்மை என்று கருதினாரோ அதை மட்டுமே சொன்னார். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று பாரதியார் சொன்னார். நீங்கள் ஊருக்கு நல்லது சொல்ல வேண்டும், அதில் உண்மை தெரிந்து சொல்ல வேண்டும். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். உண்மைக்கு மாறாக சொன்னது இல்லை, ஊருக்கு எதிராக சொன்னது இல்லை. ஏனென்றால் பாரதியார் என்பவர் நம்முடைய குரு. தமிழ் மக்களை கடைத்தேற்றுவதற்காக வந்த குரு. அவர் நமக்கு ஆசன், அவர் ஒரு ரிஷி. இந்த ஞாபகத்தோடு நீங்கள் பாரதியை படிக்கவர். நீங்கள் வைரமுத்து கவியை படிக்கிறேன், பா விஜய் கவிதை படிக்கிறேன் என்று நினைத்து கொண்டு பாரதியை படித்தால் உங்களுக்கு விளங்காது. பாரதியனுடைய குரு என்கிற பக்தியோடு படிக்க வேண்டும். சொல்லின் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தேடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார். தமிழை தொழுது படிக்க சொன்னார். நான் அதே வார்த்தைகளை பாரதிக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தொழுது படிக்க வேண்டும். உங்களை வாழ்விக்க வந்தவர் பாரதியார். எப்படி வந்தார் அவரே சொல்லுகிறார். மொய்க்கும் கவலை பகை போக்கி, முன்னோன் அருளை துணையாக்கி, எய்க்கும் நெஞ்சை வலியுறுத்தி, உடலை இரும்பு கிணையாக்கி, பொய்க்கும் கலியை நான் கொன்று, பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருதயுகம் கொணர்வேன். இது தெய்வ விதி. இது என்று பாரதி சும்மா வரல, அவர் அவதாரம், தெய்வ விதியால் பிறந்தவர். அவர் சொல்றார் தெய்வ விதி. பொய்க்கும் கலியை நான் கண் கொன்று, பூலோகத்தார் கண் முன்னே மெய்க்கும் கிருதயுகம் கொணர்வேன். செத்தபின் சிவலோகம் என்பது என்னும் வார்த்தை பித்த மனிதர் என்று சுகுதேடா சங்கம்னு சொன்னார். கிருதயுகத்தை நான் இப்பொழுது கொணர்வேன், செத்த பிறகு சிவலோகம். கலி என்றால் என்ன? எல்லா துன்பங்களும் நோயும் மிடியும் அத்தனை அக்கிரமங்களும் துன்பங்களும் கொடுமைகளும் கலி. இது நம்முடைய மரபிலே இருக்கிறது. கலி என்பது கொடுமையானது, அதை அப்படியே எடுத்துக்கிட்டார், அதற்கு புதிய பொருளை கொடுத்தார். இத்தனை துன்பங்களும் தொலைந்து தர்மம் நிலவுகிற யுகம் கிருத யுகம். இது நம்முடைய ட்ரெடிஷன் இருக்கு. ஆனால் அதுக்கு அர்த்தத்தை பாரதியார் புதுசாக சொன்னார். பொய்க்கும் கலியை நான் கொன்று, பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருத யுகம் கொணர்வேன். நான் புதிய உலகத்தை கொண்டு வருவேன். இந்த மக்களை பன்றிகளாக வாழ்கிற அந்த மக்களை சிங்க போத்துகளாக நான் மாற்றுவேன். அவர் வேண்டதே அதுதான். பன்றிகளை சிங்கங்களாக மாற்றுகிற வலிமை எனக்கு வேண்டும், இவர்களை மக்களாக மாற்றுகிற வலிமை எனக்கு வேண்டும். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் நம்மை மனிதர்களாக்குவதற்காக, நம்மை தமிழர்களாக்குவதற்காக. தமிழர்கள் என்று சொன்னால் உலகத்தை விட்டு விலகி குறுகி போயிருப்பதற்காக அல்ல, உண்மையான தமிழனாக இருந்தால் உலகம் நம் வசப்படும் என்று அவர் நம்பினார். கீழ்த்திசை நாடுகள் தான் கீழ்த்திசை தான் உலகத்திற்கு வழிகாட்டப் போகிறது. அந்த கீழ்த்திசையை வழிகாட்டுவதற்கு தமிழ்நாடு தான் வரப்போகிறது. தூங்கி கிடக்கிற அந்த தமிழகத்தை எழுப்புகிற வேலைகளை என்னுடைய நூல்கள் செய்யும் என்று மதுரையிலே இருக்கிற வக்கீலுக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினார். அவர் எழுத்தில் அவ்வளவு நம்பிக்கை. அவர் எழுத்து செய்யுமா செய்யாதா என்பதல்ல, அவருடைய நோக்கம் அது. அதோடு நீங்கள் படிக்கணும். பாரதியார் சொன்னார், கலி நீங்க, சூழ்களி நீங்க, தமிழ் மொழி ஓங்க, துலங்குக வையகமே. வையகம் துலங்க வேண்டுமானால் கலி நீங்க வேண்டும். எப்ப கலி நீங்கும்? தமிழ் மொழி ஓங்கினால் கலி நீங்கும். சூழ்களி நீங்க, தமிழ் மொழி ஓங்க வேண்டும். தமிழ் மொழி ஓங்கி சூழ்களி நீங்கி துலங்குக வையகமே. பாரதிக்கு எவ்வளவு நம்பிக்கை நம் மீது. தமிழுக்கு அந்த வலிமை உண்டு. ஆனால் நாமும் அது தமிழனா வாழ்கிறோம்னா, பாரதி காலத்தில் ஒரு அம்மா கண்ணுக்கு பாரதியை தெரிஞ்சது, கோழக்கண்ணு கிருஷ்ணமாச்சாரிக்கு தெரிந்தது, வயசு சண்முகம் செட்டியாருக்கு தெரிந்தது. அன்றைக்கு அவரோடு வாழ்ந்த எலிக்குஞ்சி செட்டியாருக்கு தெரிந்தது. செட்டியார் வாடகை கேட்க வந்தார். பாரதியார் சொன்னார், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சனும், நான் உனக்கு காசோட கொடுக்குறேன், கஜானோட போய் வாங்கிக்கோங்க. நீங்கள் மகான் சொன்னால் படிக்கும். நான் வாடகைக்கு வீடு விட்டார். அவர் மகான், அவர் பெரிய ஒரு ரிஷி. அது தெரியாமல் இப்போ பெரிய ஆராய்ச்சி கண்ணோட பார்க்குறானா. பாரதிய முதல படி நம்முடைய கரிச்சாங்குஞ்சி சொன்னார் ஒரு கூட்டத்தில். திருலோகம் பாரதியுடைய ஞானபுத்திரன். திருலோகத்துக்கு போய் என்ன திருலோகம், பாரதியை பற்றி பேசியாச்சு எழுதியாச்சு, என்ன பண்ணலாம் என்று சொன்னாராம். உடனே திருலோகம் சொன்னார், எல்லாம் சரி போய் பாரதியை படினாராம். பாரதியை படிக்கணும், எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு அவலம் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பாரதி பயிற்சி இல்லை. ஏன் இல்லை? சாயி சேத் சொன்னார், நான் பேசுகிற கூட்டமே வரல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குன்னா நூற்றுக்கணக்கில் வந்து நிற்கிறான். ஏனென்றால் நீங்களெல்லாம் மனிதர்களாவதற்கு படிக்கவில்லை, நீங்கள் இந்திரங்களாக எந்திரங்களாக ஆகி பணம் சம்பாதிப்பதற்காக படிக்கிறீர்கள். நம்ம படிப்பெல்லாம் என்ன, எந்த கல்லூரியில் கூட்டம், எதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் பணம் கொடுக்குறோம், எல்லாம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அமெரிக்காக்காரனிடமும் இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் பிரான்சிலும் போய் கூலி வேலை அடிமை வேலை செய்வதற்காக இந்திய மூளை பயன்படுகிறது. இதில் பெரிய பெருமை. இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இந்தியர்கள். என்ன கிடைக்கிறீ, உன் விஞ்ஞானம் என்ன பண்ணுச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற அடிமட்ட மக்களை முன்னேற்றுகிறதா, இவனை மனிதனாக்குகிறதா? கோடி கோடியாக சம்பாதித்து நீ செய்வது என்ன, கண்டுபிடித்தது என்ன? அமெரிக்காக்காரன் இன்னைக்கு விரட்டுறான், நீ பிச்சை எடுக்க போற. ஏன்னா அமெரிக்காக்காரன் தூங்கிக்கிட்டு இருப்பதற்காக உங்கள்கிட்ட வேலை வாங்கணும், பணத்தை பார்த்த உடனே கூலிக்காரனாக போகணும். நமக்கு சுதந்திர உணர்ச்சி இல்லை. பாரதியார் சொன்னார், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். முதலடி என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். தாகம் இருந்தால் தண்ணி குடிப்பான், தனித்து கொள்ளலாம், எங்கேயாவது தேடி தனிப்பான். ஆனால் அந்த தாகமே இல்லையே, நாம் எப்படி இருக்கிறோம்? என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அடிமைத்தனத்திலே ஒரு ருசி, அதில் இருக்கிற லைஃப். பாரதியாரே ஒரு பன்றி கதை சொல்லியிருக்கிறார். ஒரு அரசன் வந்து சாபத்தினால பன்றியாக போயிட்டான். அப்பொழுது என்ன சாபத்தை நீங்குவதற்கு வழி என்றால், அவனுடைய மகன் ஒரு நாள் வந்து அந்த பன்றியை கொல்வான். கொன்ன உடனே அவன் மனுஷன் உருவாந்துடும் என்று ஒரு சாபம். இவன் பன்றியாக போனதுக்கப்புறம் பன்றியோடு இருந்து பல குட்டி போட்டு சகதியில் இருந்தான். இவனுடைய பையன் வெட்டவன் தான். அந்த பன்னியாக இருக்கிற அரசன் சொன்னால், ஐயா வெட்டாத, இதுவே எனக்கு சுகமாக இருக்கு. இது பாரதியார் சொல்கிற கதை. அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விளம்பரங்கள், எவ்வளவு பெரிய ஆதரவு அதுக்கு. சமச்சீர் கல்வி வேண்டான்னு இருக்கிற எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஏன்? படிப்பதற்கு நாம் அங்கே தான் போகிறோம். டிவி ப்ரோக்ராமில் சினிமா பாட்டு பாடுறான். சினிமா பாட்டு தமிழில் இருக்கு, பாடுறவன் தமிழ்நாட்டுக்காரன், பாடினாலே உட்காந்துருக்கு. இதுக்கு காம்பியர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா வந்து நிற்கிது, அரையும் குறையுமா உடை போட்டு. இதை இப்போ எந்த பெண்ணுமே பேசுகிறோன்னா இதை பற்றி யாரும் கேட்கவே இல்லை. பெண்களை வைத்து விளம்பரம் செய்கிறார்கள், செக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, இதை ஒரு பெண்ணுரிமை காரணம் கேட்கவே இல்லை. பெண்ணையும் பேசுகிறவங்களாம் அவன் பாரதியை திட்டிகிட்டு இருக்கான், காந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். பெண்ணியத்துக்கு பேசுகிறவன், பெண்ணுரிமை பேசுகிறவன், இதை யாரும் பேசுகிறதே இல்லை. அந்த டிவியை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பாடுறது தமிழ் பாட்டு, அதை பற்றி அதுக்கு ஜட்ஜஸ் வர்றாங்க. ஜட்ஜஸ் என்ன சொல்றீங்கன்னு கேட்குறவங்களும் இங்கிலீஷில் கேட்குறான். இந்த பாடல்கள் நம்ம சினிமா பின்னணி பாடல்கள் கமெண்ட் பூரா இங்கிலீஷில் தான். அதில் அது இருக்குது, அதில் இது இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். இதை இதை இந்த இதை இந்த நிகழ்ச்சிக்கு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பெற்றோர்கள் போய் உட்கார்ந்துருக்காங்க. இதில் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன் இந்த அவல நிலை? இது அடிமைத்தனத்தில் மோகம். வெள்ளைக்காரன் போயிட்டான், ஆனால் வெள்ளைக்காரத்து வெள்ளைக்காரனுடைய மீது இருக்கிற அடிமைத்தனம் நமக்கு போகலை. நம்ம டைரக்டர் வருத்தப்படக்கூடாது. வெள்ளைக்காரன் போயிட்டான், அந்த காலனி ஆதிக்கத்தால் வந்த கிரிக்கெட்டு நம்ம வந்து போச்சா? அமெரிக்காக்காரன் கிரிக்கெட் ஆடுறதில்லை, உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காக்காரன் வெள்ளைக்காரனே, அமெரிக்கன் சார் இங்கிலீஷ் மேன். பெர்னாட்ஷா சொன்னார், அமெரிக்கா இங்கிலீஷ் இங்கிலாந்து அண்ட் அமெரிக்கா ஆர் த டூ கண்ட்ரீஸ் விச் ஆர் செப்பரேட்டட் பை சேம் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தான் பேசுகிறான், செப்பரேட்டட் பை சேம் லாங்குவேஜ். அதனால் அமெரிக்காக்காரன் இங்கிலீஷ்னு சொல்கிறதில்லை, அது அமெரிக்கன் சொல்கிறான். சுதந்திர உணர்ச்சி, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி அமெரிக்காக்காரர்கள் எதெல்லாம் வெள்ளக்காரத்தனமோ இங்கிலீஷ் தனமோ அதை எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டான். ஆங்கிலேயர்களுக்கு உடை உடுப்பதிலே இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு உண்டு. ஆனால் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு ஸ்லாக் போட்டுட்டு வெளியே வருவார், எல்லாத்தையும் தலைகளாக மாட்டணும். அதனால அமெரிக்காவில் கிரிக்கெட்டே ஆடுறதில்லை, அவன் பேஸ்பாலும் ஒன்று கண்டுபிடிச்சான், அதை ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கெல்லாம் ஆங்கிலேய ஆதிக்கம் இருந்ததோ அங்கே தான் கிரிக்கெட் இருக்குது. இன்றைக்கி நிலைமை என்ன? அகில இந்திய வானொலி நிலையம் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிரிக்கெட் கமெண்ட்ரி கொடுத்துருக்கு. டைரக்டரால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இந்தியாவில் மேலே டெல்லியில் பண்ணுறாங்க. எவன் கிரிக்கெட் கமெண்ட்ரியாக ரேடியோவில் கேட்குறான்? உங்களுக்கு வந்து விஷுவல் மீடியா வந்துருச்சு, வீட்டில் டிவியை வச்சுட்டு அவன் குதிக்கிறான். அந்த காலத்தில் கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டு இருந்தான் ரேடியோவில், இப்போ விஷுவல் மீடியா வந்துருச்சு. எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய அடிமைத்தனம் எந்த அளவுக்கு போயிருக்கிறது. கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு பாரத ரத்னா கொடுக்குறான், கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு பாரத ரத்னா. பாரதத்துக்கு உழைத்தவனெல்லாம் யாருன்னே தெரியல, யார் வரலாறு தெரியும்? மகாதேவ தேசாய் உங்களுக்கு தெரியுமா? பியார்லால தெரியுமா? வினோபா பேருங்கிறது பூமிதான இயக்கம்னு வந்து உங்கள் மேலே திணிக்கப்பட்டு விட்டது, தப்பிக்க முடியல. மற்ற எந்த தியாகியாவது நமக்கு தெரியுமா? உயிரை விட்ட தியாகிகளை தெரியுமா? நம்முடைய வரலாறு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. பழமை பழமை என்று பேசுகிற நீங்கள் பழமை நிறைந்து இதை அறிவீர்களோ என்று பாரதியார் கேட்டார். அவர் கேட்காத விஷயம் இல்லை, தொடாத விஷயம் இல்லை. சங்கீத விஷயம்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், சங்கீதம் பாடுறவங்க படித்து எடுத்து பார்க்கணும். அதில் கூட சொல்லுகிறார், பொய்க்குரலிலே பாடாதீர்கள், சிங்கம் போல வாயை ஆ என்று திறந்து பாட வேண்டும். எத்தனை வித்துவான் திறந்து பாடுறாங்க இன்னைக்கு மதுரை சொல்லுவோம்டா. நீங்கள் பழைய வித்வான்கள் பாடினது மாதிரி 3 மணி நேரம் கச்சேரி பண்ண ஆள் இருக்கா? ஏன், நான் எல்லாவற்றிலுமே சலித்து போயிட்டோம், எல்லாவற்றையும் காசாக பார்க்கிறோம். மதுரை சோமுக்கு பிள்ளையார் கோயிலில் கச்சேரி வச்சா 5 மணி நேரம் பாடுவார். அந்த பாடி அதை அவருடைய ஆர்வத்தை உரையாது, கச்சேரி முடிஞ்சிடும், போய் எங்கே தங்கியிருக்கிறாரோ அங்கே தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பார். சங்கீதமாகவே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு 1 மணி நேரம் பாடினா இவ்வளவு ரூபாய் எல்லாம் காசாயிடு. பாரதியை படித்தான், பாரதியை பயின்றான், நாம் மனிதர்களாக இருப்போம், நாம் தமிழர்களாக இருப்போம். அவர் சொன்னது போல ஒரு இந்திய ஒற்றுமையை யாரும் தாகூர் கூட சொல்லலை. நான் தாகூரை முழுசாக ஒன்றும் படிச்சிடலை, அப்படி சொன்னதாக எனக்கு தெரியலை. இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி பாரதியார் பாடிய அளவுக்கு அந்த உணர்ச்சியோடு அந்த பொருளோடு அந்த தெளிவோடு யாரும் பாடல. பாரதியார் பாடினார், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையா மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை போன்ற காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிந்து நதியின் இந்த கடலின் ஒரு பாட்டு இருக்க, அது இந்தியா பூரா வரும். இந்தியாவை முழுமையாக பார்த்தார். இந்தியாவை முழுமையாக பார்க்கிற பொழுது தான் தமிழன் என்பதை அவர் மறக்கவில்லை. வாழிய செந்தமிழ், வாழ்வன தமிழன், வாழிய பாரத மணி திருநாடு. வாழிய பாரத மணி திருநாடு எப்போ? தமிழர் நற்றமிழராக வாழ்வதற்கு செந்தமிழ் வாழக்கூடிய பாரதம் வேண்டும். தமிழை அழிக்கக்கூடிய பாரதம் அல்ல, தமிழர்களின் முகவரியை நீக்கக்கூடிய பாரதம் அல்ல. ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும். இதைத்தான் காந்தியும் சொன்னார். யாருக்காவது ஆர்வம் இருக்குமானால், ஒரு மாணவர் தமிழை ஆய்கிறவர் அல்லது சமூகவியல் மாணவர் யாராவது இருந்தால், மகாகவி பாரதியும் மகாத்மாவும் என்று நீங்கள் ஆய்வை எடுத்துக்கொண்டால் 1000 பக்கத்துக்கு புத்தகம் எழுதலாம். இருவருடைய கருத்துக்களுடைய ஒற்றுமையை நீங்கள் ஆய்வு செய்யலாம். பாரதியார் கவிதையிலும் கட்டுரையிலும் எந்த கருத்துக்களை சொல்லிவிட்டு மறைந்தாலும் அதை விரிவுபடுத்தினால் காந்தியம் வெளிப்படும். பாரதியார் நமக்கு சொன்னார், வன்முறையில நம்பிக்கை வைக்காதீர்கள், இந்த வெடிக்காய் விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் சொன்னார். வாஞ்சிநாதன் ஆஷ் துறையை சுட்ட பொழுது பாரதியார் துணிச்சலாக எழுதினார். அந்த ஆஷ் மனைவியோடு வந்தார். பரமசிவன் பார்வதியை போல் வந்தவரை சுட்டுக் கொன்றதை நம்மால் ஏற்க முடியவில்லை என்று பாரதி எழுதினார். அவர் என்ன தேச துரோகியா? வன்முறையை எப்பொழுதே எதிர்த்தார். இன்றைக்கு காலையில் செய்தி, மாவோ தீவிரவாதின்னு ஒரு வார்த்தை, தயவுசெய்து நான் டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த பயங்கரவாதத்தை தீவிரவாதி என்கிற பெயரை சொல்லாதீர்கள். தீவிரவாதம் என்பது வேறு, பயங்கரவாதம் வேறு. இவர்கள் பயங்கரவாதிகள், சமூக விரோதிகள். தீவிரவாதம்னா குறிக்கோள்ல ஒரு நல்லது இருக்குன்னு அர்த்தம். காங்கிரஸில் மிதவாதம், தீவிரவாதம் இருந்தது. குறிக்கோள் இந்திய சுதந்திரம், அதனால் குறிக்கோள்ல ஒரு நன்மை இருக்கிறது. இவர்களை தீவிரவாதின்னு சொன்னால் இவன் நோக்கத்தில் ஏதோ நல்லது இருக்கிறது போல ஒரு தவறான கருத்தை நாம் உருவாக்குகிறோம். எப்பொழுது ஒரு உயிரை கொல்ல துணிகிறானோ அவன் பயங்கரவாதி, அது எப்படி தீவிரவாதம் ஆகும்? அப்படி தீவிரவாதம் என்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கியதால் தான் இன்றைக்கும் அந்த பயங்கரவாதம் நிலைக்கிறது. பாரதியார் சொன்னார், நீங்க உழ வேண்டாம், பயிர் செய்ய வேண்டாம், உணர்வுகளை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், நீர் என் மதத்தை கை கொண்டீர். என்ன செய்யணும்? நீர் எம் மதத்தை கை கொண்டீர், இங்கு உங்களுக்கு தொழில் அன்பு செய்தல் கண்டி, அன்பு செய்தல், அன்பு காட்டுறதில்லை. அன்பு என்பது நீங்கள் வெறுமனை வீட்டில் இருப்பதில்லை, வெளியே வந்து துன்பம் செய்பவர்களுக்கு உதவி செய்கிறீர்களே, அது அன்பு செய்தல். பாரதி நம்முடைய ராமலிங்க வள்ளலாரை மாடலா வச்சுட்டார். அவர்தான் சொன்னார், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்யணும். அதனால்தான் அன்னசாலை வச்சார். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்காவரத்தை கேட்க நான் துணிந்தேன். பாரதி கேட்கிறார், பாரதிக்கு முன்னால் வள்ளலாருக்கு முன்னால் இறைவனை பார்த்து இந்த கோரிக்கையை எவனும் வைக்கல, யாரும் வைக்கல. இதற்கு முன்னால் இருந்த அடியார்களை நான் ஒன்றும் குறை சொல்றதா நினைச்சுக்கொள்ள வேண்டாம். எனக்கு தெரிஞ்சவரை பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், அவருக்கு தெரியும் யாரும் பேசலைன்னு. கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், என்ன வரம்? மண் மீது உள்ள மரங்கள், பொருள், பூண்டு, உயிர், அவை யாவும் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்புற்று வாழ வேண்டும் தேவதேவா. எவ்வளவு பெரிய ஆசை, வள்ளலாருக்கு அந்த ஆசை எல்லா உயிரிடம் இன்புற்று இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? யாவும் என்வினையால் இடும்பை தீர்ந்து. அதுக்கு நான் உழைக்கணும். காந்தி சொன்ன கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், நிர்மாண திட்டம் தான். மக்கள் நல்வாழ்வு வாழ நான் உழைக்க வேண்டும். ஞானாகாசத்தின் அடிவே நின்று நான் பூமண்டலத்திலே அன்பும் பொறையும் விளங்குக, துன்பம் நீங்குக என்று சொல்வேன். அதை திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. ததாசு, ததாசுன்னு சமஸ்கிருதத்தில் சொல்ற வார்த்தைக்கு பொருள் அங்கனே ஆகுக. இவர் கட்டளை இடுகிறார் கணபதிக்கு. ஞானாகாசத்தின் அடிவே நின்ற நான் பூமண்டலத்திலே அன்பும் பொறையும் விளங்குக என்று சொல்வேன், அங்கனே ஆகுக என்று அருள்வாய் ஐயனே. எப்பேற்பட்ட ஆசை, எப்பேற்பட்ட கனவு. யோக யாகத்துக்கு விளக்கம் சொன்னார், ஊருக்குழைத்தடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். வேற என்ன சொல்ல முடியும்? கீதையாக உங்களுடைய வேதம் வேதாந்தம் இருக்கிற அத்தனை தத்துவங்களுடைய பிழிவை இன்றைக்கு தேவையானது. பாரதி அன்றே சொன்னார், சித்தர் அன்னைக்கு பாடினார், நட்டகரலை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொணமொணவென்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகரலும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. வெறும் மந்திரம் சொல்லி புண்ணியம் இல்லை, தெய்வத்தை உணர் என்று அவர் சொன்னார். பாரதியார் சொன்னார், தெய்வத்தை மற்றவனுக்கு தொண்டு செஞ்சு உணர்ந்து போ. இதைத்தான் காந்தி சொன்னார். எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணபெருமான். பாரதி சொன்னார், எல்லா உயிரிலையும் கண்ணபெருமான் இருக்கிறான், அப்புறம் கண்ணனுக்கு எதுக்கு தேடிட்டு போகணும்? எதிர்த்தாப்புல இருக்கிறவனுக்கு தொண்டு செய். சிவனடியார்களுக்கு செய்வதுதான் மாகேஸ்வர பூஜை. எல்லாருக்கும் சோறு போடுறதில்லை, பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறதில்லை. சிவன் அடியார்களுக்கு உணவு பாலித்தது தான் மாகேஸ்வர பூஜை. ஆனால் பாரதி எல்லா உயிர்களுக்கும் நீ அன்பு செய்தால் மோட்சம்னு சொன்ன. ஊருக்கு உழைத்திறல் யோகம், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மந்திரம் சொல்றது அல்ல, நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். வேற எதுவும் செய்ய வேணும். இப்படி மணிமணியாக முத்து முத்தாக திருக்குறளை போல் நமக்கு நீதியை உபதேசித்தவர் பாரதியார். பாரதியாருடைய கட்டுரைகளை படிங்க, எதுவும் பொழுதுபோக்கல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்காக கவிதை எழுதியிருக்கிறார். உங்கள் உள்ளம் மேம்படுவதற்காக கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை கூட உங்களை மேம்படுத்தும், பண்படுத்தும், மகிழ்ச்சியிலே ஆழ்த்தும். இலக்கியத்தினுடைய நோக்கம் என்ன? மனிதத்தை உயர்த்துவது, மனிதர்களை பண்படுத்துவது, மனிதர்களை அமரத்துவம் நல்ல மனிதர்களுக்கு அமரத்துவம் கொடுப்பது இலக்கியம். எது உயர்த்துமோ அது இலக்கியம். என் ஊரில் இருக்கிற புழு பூச்சி அருவா எடுத்து சினிமாவுக்கு போனா அருவா எடுத்து வெட்டுறதை இன்ச்சு போய் இன்ச்சா காட்டுறான். டிசம்பர் 6 மறவாதீர்னு போர்டு. எதுக்கு 6? 6ங்கிறது என்ன? ஒரு அசிங்கம், ஒரு அருவறுப்பான செயல், ஒரு கொடூரமான செயல். அதை ஏன் நினைச்சுக்கணும்? வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றினா கிராட்டிடியூடு இல்லை, நல்லது, குட். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தீமையை நினைத்தால் அது மற்றவர்களுக்கல்ல, தீமையை நினைக்கிறவனுக்கே செத்தீங்கு செய்யும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இல்லை, அது அவனையும் அழிக்கும். ஏன்னா நீங்க தீமையை நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய மனம் நோயுடையதாகிறது. இட் பிகம்ஸ் எ சிக் மைண்ட். உன்னுடைய மனம் நோயுடைய மனமாக போனால் அதிலே தீய எண்ணம் வரும். தீய எண்ணம் தீய செயலை உண்டாக்கும். மரவாதியர் ஆறுன்னா மசூதி இடித்தது, இடித்தவன் யாரு? அவன் இந்து, பக்கத்து வீட்டில் இருக்கவன் இந்து, அவன் நமக்கு விரோதி, அவனை கட்டியாட கூத்து. இவ்வளவு அர்த்தமாக அதில் இருக்கு. எந்த அரசாங்கம் பொட்ட அரசாங்கம், அமைதி வேண்டும் என்றால் அந்த போரெல்லாம் எடுக்க வேணாமா? இது என்ன பேச்சு உரிமையா? கலவரத்தை தூண்டுறான். ஏன்? அவன் உள்ளத்திலே அன்பு இல்லை. அன்பன்று கொட்டு முரசே, எவ்வளவு பெரிய பாட்டு பாடின, அன்பு உங்கள் உள்ளத்திலே இருந்திருந்தால் இருக்குமானால் உலகம் அழகாக இருக்கும். அன்பு நிறைந்திருந்தால் பக்கத்திலே இருப்போனை பார்த்து நீங்கள் சிரிப்பீர்கள். அன்பு நிறைந்திருக்கிற பொழுது உலகம் அழகாக தெரியும். வெறுப்பு இருக்கிற பொழுது பக்கத்திலே இருக்கிற மனைவி கூட உனக்கு விரோதியாக தெரிவார். இது ஹியூமன் சைக்காலஜி. இன்றைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு சைக்காலஜியா தான். அதனால அன்பை வைத்து உங்கள் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டால் உலகம் இன்பமாக இருக்கும். ஒரு கட்டுரை எழுதுகிறார், நீங்கள் அன்போடு இருந்தால் உங்களுக்கு சைன்யம் தேவையில்லை, உங்களுக்கு இராணுவம் தேவையில்லை. ஒரு கட்டுரை எழுதியிருக்க பாரதியார், அன்பால் நீங்கள் அன்பென்று கொட்டு முரசே, நிகரென்று கொட்டு முரசே, இந்த நீநில மாந்தரர் தான். தகரென்று கொட்டு முரசே, பொய்மை சாதி வகுப்பினை என்றான். 21 செத்து போறதுக்கு முன்னால பாரதியார் பாடினார், நான் உங்களை கேட்கிறேன் உங்களுடைய உரிமையுடைய இந்தியாவில், உரிமை உரிமை என்று தினம் சத்தம் போடுகிற ஹியூமன் ரைட்ஸ் வச்சிருக்கிறான அவர்களை பார்த்து கேட்கிறேன், ஜாதி ஒழிந்ததா? யாராவது ஜாதி வேண்டாம் என்று நீங்கள் போராடுகிறீர்களா? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வச்சுக்கிட்டு எத்தனை வக்கீல், அல்ல எத்தனை தீர்ப்புகள், யார் ஜாதி வேண்டாம் என்கிறீர்கள்? முஸ்லிம்களுக்கு தனியாக தொகுதி வேணும், பள்ளருக்கு தொகுதி, பறையருக்கு தொகுதி, ஷெட்யூல் காஸ்டுக்கு தொகுதி ஒதுக்குனா எனக்கு சக்கலியருக்கு ஒதுக்கு, பறையருக்கு ஒதுக்கு. எங்கடா ஜாதி ஒழியும்? எப்போ ஒழியும்? சேர்ந்து வாழ வேண்டாமா? எப்போ உங்களுக்கு அந்த புத்தி வரும்? பாரதிய படிங்க, நிகரென்று கொட்டு முரசே, இந்த நீநில மாந்தர் எல்லாம், தகரென்று கொட்டு முரசே, பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம். நமக்கு வேதம் இன்னைக்கு தேவைப்படுகிற அறிவு. வேதத்தை நம்பின பாரதி, வேதங்களை பயின்று தேர்ந்த பாரதி நமக்கு சொன்னார் கண்ணன் பாட்டில், வேதம் என்னும் கதை திரளில் சில வேதங்கள் கோத்து வைத்தான். வேதம்னா அறிவு. நீ வேதம் என்று சொல்லுகிற கதை திரளில் சில வேதங்கள் கோத்து வைத்தான். இந்த துணிச்சல் யாருக்காவது வருமா? உண்மையின் பேர் வேதம் என்போம், மற்றிடம் ஓதிடும் கதைகள் எல்லாம் பொய்யன கண்டோம். உண்மையின் பேர் தெய்வம் என்போம், மற்ற ஓதிடு கதைகள் எல்லாம் பொய்யன தெளிவுடன் கண்டோம். வேதம்னா உண்மை, உண்மைக்கு பொருத்தம் இல்லையா? அதை தூக்கி எறிந்து விடு. முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்களே என்று கேட்டால் பாரதி சொன்னார், உனக்கு முன்னால் முட்டாள்கள் பிறந்ததில்லையோ. என்ன துணிச்சல், என்ன துணிச்சல்! அப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக எவன் உப்பு தண்ணியை குடிப்பான்னு கேட்டேன். எனவே சுதந்திரமான சிந்தனை, தூய அறிவு, கொஞ்சம் கூட மங்காத அறிவு, வறுமையிலே வாழ்ந்த செம்மையான வாழ்க்கை. பாரதியை நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையை படியுங்கள். பாரதியினுடைய வாழ்க்கை முழுமையானது. சொல், செயல், சிந்தனை அத்தனையும் உரிமையுடையன, முரண்பாடு இல்லாத வாழ்க்கை. அதனால தான் பாரதிதாசன் தன்னை பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டார். பல மூடர்கள் பாரதிதாசங்கிற பேரை சொல்லாம மறைக்கிறார்கள். இது யாரும் அவருக்கு வச்ச பேர் இல்லை, பாரதிதாசன் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர். கனக சுப்புரத்தனம் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் பாரதிதாசன். கனக சுப்புரத்தனத்தை புலவர் கனக சுப்புரத்தனத்தை புரட்சி கவிஞனாக மாற்றியது மகாகவி பாரதி. அதனாலதான் பாரதிதாசன் சொன்னார், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். பாரதி தமிழை தூக்கி பிடித்தார். நான் சொல்லல, தமிழை பழித்தவனை தாழ்ந்து எடுத்தாலும் விடேன் என்று சொன்ன பாரதிதாசன் மகா வாக்கு. பாரதியை பயிருங்கள், நீங்கள் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.
கடல் மடை திறந்த வெள்ளம் போல ஐயா அவர்கள், ராமலிங்கம் ஐயா அவர்கள், அவர் பாரதி சங்கத்தினுடைய தலைவர் இல்லையா? அதனால் இப்போ ஐயாவாவுடைய பேச்சுக்கே ஒரு நாள் வானொலி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம்னு தோணுது. மற்ற கருத்தரங்கத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு அரை நாள் ஐயா பேச சொல்லியாச்சுன்னா பாரதியினுடைய முழு பரிமாணத்தையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். மிக அருமையாக அவர்கள் உரையாற்றினார்கள். கலி அழிக்க வந்த ஒரு மாபெரும் கவிஞனை பற்றி அவருடைய உரையிலே மிக எழுச்சிகரமாக எடுத்து சொன்னார்கள்.